இப்போ திருச்சி ஸ்டேஷன் வைக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன் வைக்க போகும்போது எதிர்நிலையான அலைகள் வந்து இது கெட்டு போகுது. அப்ப நீங்க எதை எடுத்தாலும் கரபுரா கரபுரான்னு பேசு. நீங்க இந்த நல்ல குணத்துல இவன் வேதனைப்படுறத எண்ணுங்க. இந்த உணர்வு ரெண்டும் சேர்த்து இந்த நல்ல குணத்தோட பிணைஞ்சிருது. அப்புறம் நீங்க நல்ல குணத்தை நினைக்கும் போறீ, அம்மா இடுப்பு வலிக்குது, மேல் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு பாலுக்குள் விஷம் பட்டால் எப்படியோ இந்த நல்ல குணத்துக்குள் நமக்குள் பட்டுறது. அப்ப இந்த நல்ல குணத்தை துடைக்கிறதுக்குத்தான் கோயில்ல அந்த குணத்தை வச்சு அந்த தெய்வ குணத்தை நான் பெறணும் அப்படிங்கிற போது ஓ அங்க பெறணுமாகும். இந்த குணத்தை பெறணும், விதையெல்லாம் இந்த உண்மையை நம்மளுக்கு உணர்த்தினவங்க தன் உடல்ல விளைய வச்சு இந்த உணர்த்தினவங்க பூரா எங்க இருக்கிறாங்க, அவங்க சப்தரிஷி மண்டலமா இருக்கிறாங்க. அவங்க உடல்ல இந்த உண்மை எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க உடல விளங்கியதான் அவங்க வெளியிலச்சனம். ஒரு சோளம் அதோட ருசியை கொடுக்கும், ஒரு மிளகா அதோட ருசியை கொடுக்கும். நான் கோபக்காரன், கோபத்தை தான் சொல்லுவேன். நான் திருடனா இருந்தேன், திருடனுக்கு நான் வழியை சொல்வேன். பயத்து பயமா இருக்கிறேன், அங்க போன அது இது இதுன்னு சொல்லுதான் நான் பயத்தை சொல்வேன். ஆக என் குணத்துல எது முன்னணியில வச்சிருக்கிறனோ இதைத்தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். வேற ஏதாவது சொல்ல போறனோ, ஞானி இதையெல்லாம் விளைய வச்சு முதிர்ந்த பிற்பாடு அவன் வாயில இருந்து சொல்ற, இதை செய்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு அவன் உடல்ல விளைய வச்சு அந்த சொல்லால சொல்லி அதை அங்க உருவாக்க வச்சிருக்கான். எங்க கோயில்ல அவன் சொன்னதையும் இப்ப எங்க இருக்கிறான், சப்தரிஷி மண்டலம்லாம் இருக்கிறான். அவன் வாயில பேசின இந்த பேச்சு உண்மை கெட்டதெல்லாம் நீக்கி பழகினான். அந்த பழகின நிலை பூராமே இன்னைக்கு சூரியனுடைய காந்த சக்தி எடுத்து கலந்து இங்க வச்சிருக்கு. இப்ப நாம ஒரு சமயம் எனக்கு இடைஞ்சல் செய்தான், அந்த பாய்ப்பை இப்படி இடைஞ்சல் செய்தான்னு எண்ணிடுறோம், அப்புறம் எப்படியும் மறந்துடும். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு சின்ன வந்த உடனே, என்னப்பா உன் நண்பன் இந்த மாதிரி நான் பார்த்தேன், அவனா ஐயோ இப்ப எனக்கு தொலை இது தொலை கொடுத்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்த வேகம் அது, அன்னைக்கு வந்த வேகம். அந்த குணத்துல நீங்க எந்த உதவி செய்தீங்களோ அதை நினைப்படுத்தின உடனே இதை விட்டு போட்டு அது வந்துடும். இதே போல அது காத்துல இங்க படந்திருக்கு. அந்த உணர்வு அவன் உடல விளைய வச்சு நமக்குள் பதிவு செய்திருக்கிறான். அதை நினைப்படுத்தின உடனே சுவாசிச்சு உயிரில பட்டு இந்த உணர்வு உடலை இயக்கி என் சொல்லால வெளியிடுறேன். இதே போல ஞானிகள் தனக்கு துன்பம் வரும்போது துன்பத்தை நீக்கி பழகணும். அதுக்குத்தான் நாம் என்ன செய்யறோம், வராகமூர்த்திய பாக்குறோம். வராகமூர்த்தி என்னங்க, இது பன்னித்தலை தானே போட்டிருக்கிறாங்க. பன்னித்தலைய போட்டு மனிதனுடைய ஓடலை போட்டு அவன் வந்து ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கும்பிடுறோமா இல்லையா? வராகமூர்த்திய பன்னித்தலை அங்க வராகமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னித்தலை வச்சிருக்கத நாம கும்பிடுறோம். இங்க என்ன செய்யறாங்க, யானை தலைய போட்டு இங்க மனிதன் உடலை போட்டு விநாயகாங்கிறாங்க. யானைகிட்ட சின்ன ஊசி போட்டாலும் அது கண் பெருசா இருந்தாலும் அது நுண்ணி அலைகள் எடுத்துக்கிடும். இப்ப நமக்கு கையை அங்கங்கள் இருக்குது, அதை போல சிந்தனை செய்து மனிதனை போல அந்த ஞானத்தை பேசியது. இதை போல ஞானத்தின் தொடர் கொண்டு நாம் ஒவ்வொரு உடலையும் தன் ஞானத்தால இந்த மனித உடல் பெற்றோங்கிறது இங்க காட்டுது. இங்கே யானத்தலையை போட்டு மனித உடலை போட்டு இது விநாயகா அப்படிங்கிறாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம், இந்த தும்பிச்சங்கை இருந்து இதை வந்தவொடனே ஓங்கிற பிறனுக்கு அவன்தான் முழு முதல் கடவுள், இப்படித்தான் நம்ம கற்பனை பண்ண முடியுது. ஆக இதை சாதாரண நிலைகளைத்தான் நம்ம அதை புரியுறோம். அவன் முழு முதற் கடவுள் என்று நாம் பேசுறோம். இங்க வராக மூர்த்தி நாம கும்பிடுறோமே, இங்க பண்ணி வீட்டுக்கிட்ட வந்தா நாம என்ன செய்யறோம், சிச்சி சிச்சி சிச்சின்னு நாம வெறுக்கிறோம். நம்ம குழந்தை நல்லா அங்க போய் ஏதாவது வேண்டிச்சே அப்படின்னு சொல்லி சொன்னா வீட்டுல ஏதாவது பேண்ட் அனுஷன் வாசப்படிக்கிட்ட ஏண்டா கிரகம் இப்படி பேண்ட் ஏடான்னு சொல்லி போட்டு அவனை திட்டோ திட்டுன்னு திட்டோம். ஆனா அந்த ஓரத்துல பேண்ட அந்த நரகலை இந்த பன்னி நுகர்ந்து சாட் போட்டு பன்னி சாணம் போட்டா அது அங்க இருக்குது. நாம சீன் சொல்றதில்ல, தூண் சொல்றதில்ல, ஒன்னும் செய்யறது. அது வாசனை வருதோ, வாசனை வரல. இந்த வராக மூர்த்தி ஏன் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். டிச்சி எவ்வளவு நாத்தமாகுது, அதுல என்ன செய்யுது, அந்த நாத்தத்தை அதை நினைக்கல, நாட்டத்துக்குள்ளுக்கு ரொம்ப ரொம்ப வாசனை கம்மியா இருக்கிறது என்ன செய்யுது, அது வாசனையில நுகருது, அதை நுகர்ந்து அதை கண்டுபிடிச்சு எடுத்துருது. நீங்க நாத்தமா இருக்கிற பொருள் நீங்க போட்ட பருப்பை போட்டு நீங்க மோந்து நீங்க எடுத்துருங்க பாக்கலாம், முடியுமோ? சீமெண்ண பட்டுச்சுன்னா ஐயே சீமெண்ண எப்படின்றோம், அந்த நல்ல பருப்பு அதோட கலந்துருச்சுன்னு சீமெண்ணுங்கிறோம். ஆனா அதே சீமெண்ணை அதே ரொம்ப நாத்தமா இருந்தாலும் உடனே செய்து அதை என்றதில்லை, அதுக்குள்ள இருக்கிற நல்லது நுகருது. இப்படி இந்த நம்ம உயிர் இந்த பன்னி உடலா இருக்கும்போது அதில் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்து கெட்டதை எண்ணாதபடி நல்லதனுடைய நிலைகள் சுவாசிச்சு இந்த உணர்வின் சத்தை தன் உயிருக்குள் சேர்த்து ஓம் பிரணமாகி அந்த சக்தியை தனக்குள் அதை சேர்த்து வச்சிருக்கு. அப்ப அந்த பன்னி உடல் இருக்கும்போது நாம சேர்த்துக்கொண்ட நிலைதான் இப்ப நாம பேசுறோம். வாசனையான பொருள் நிறைய இருக்குது, அதுல இருக்கக்கூடிய இப்ப தேள் கொட்டினா எப்படி ஜிர்ரு மேல ஏறி போதோ, ஒரு வாசனையான பொருளுக்கு சீக்கிரம் வாசனை கொடுக்கணும்னு அந்த விஷயம் இருக்கணும். அப்பதான் கொட்டின உடனே அந்த வாசனை உடலுக்குள் வேகமா கொண்டு காட்டும். இந்த மாதிரி இப்ப நாம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆதிசேஷன் யாரு, ஆதிசேஷங்கிறது விஷம், பாம்பு மேல படுத்திருக்கிறான் சூரியன், நாராயணன் எது மேல பள்ளி கொண்டு இருக்கிறான், சூரியன் மேல. ஆக அந்த கடுமையான விஷத்தின் தன்மைத்தான் அது சுழல செய்து அந்த விஷத்தின் தன்மை கொண்டுதான் அவ்வளவு பெரிய ஆற்றலும் இயக்கி அது ஒளி சுடராக மாறும். அந்த விஷத்தின் துடிப்பின் வேகம் அந்த நிலப்பிறகு வயிறும் அமைதியா இருக்கு. ஆனால் அந்த விஷத்தின் தன்மை தனக்குள் எடுத்து தன் இச்சையாக ஒளி சேர்க்கு. பெயரித்து தட்டி சாப்பிட்ட நிச்சயம் உடனே ஆளை க்ளோஸ் பண்ணி, ஏனால் அதுக்குள்ள விஷம். அதை பார்க்கும் போதும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இதையெல்லாம் நாம் உணர்த்துவதற்கு அந்த ஞானிகள் தெளிவுரை ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு தெளிவுரை காட்டியிருக்கிறாங்க. ஆக இந்த வராக மூர்த்திய நாம காட்டினுடைய நிலைகள், நாம் அந்த உடல்ல பன்னி உடலா இந்த உயிர் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது கொடுத்ததை நாம் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை சுவாசிச்சு தனக்குள்ள எடுத்துக்கொண்ட இந்த சத்து தான் இப்ப நாம மலம் ஆகுது அப்படின்னு சொன்னா நாம மலம் நாறுது. கெட்டதை நீக்கிவிட்டு நம்ம உடலை நல்லதாக்கக்கூடிய சக்தியை உல்டா பண்ணி வருது. அதுல சேர்த்துக்கொண்ட அந்த வேனை அது எல்லா உடலையும் கலந்து 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 கெட்டதை பூரா நீக்கிட்டு உள்ளுக்கு நல்லது சிந்திக்க செய்யுது. இப்ப சொல்றது பர்த்தமாதுங்களா, இப்படி செய்து வந்தது தான் ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு காட்டுவான். நம்ம விளையாட்டுலையும் கூட நாம வாழ்க்கையில் என்ன செய்வோம், இன்னைக்கு நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுவோம், தவளை என்ன செய்து வண்ட விழுங்குது, வண்ட பாம்பு என்ன செய்து தவளை விழுங்குது, இதை அனைத்தும் சேர்த்து பிறாந்து விழுந்தது, இது ஒன்று ஒன்று கொன்று சாப்பிடும். ஆக தான் வாழ வேண்டும் என்று எண்ணுது, இன்னொரு விஷத்துக்குள் சிக்குது. இப்படி நாம முன்னேறி வர வர தன் வளர்ச்சி நிறைகள் ஒவ்வொன்றா அடிபட்டு ஒன்றுக்குள் போய் எப்படியோ ஆனாலும் இப்படியே வளர்ந்து நாம மேல வந்துடும். ஆக மேல வந்தாலும் கூட நாம பரமபதம் ஆடி காப்பேன் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்த உடனே மேல இனி ஒரு தாயன்னா இருக்கு, போட்டா மேல போயிடலாம் நினைச்சிட்டு போட்டுவாங்க நினைச்சுக்கிட்டு இந்த பயமும் நடுக்கம் போட்டு இப்படி எப்படி இதுல தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயமே வந்து டப்புன்னு அதுலயே வந்துடும் ஜர்றன்னு என்ன இங்க வந்துருங்க கீழே பண்ணிட்டு கொண்டு விட்டு. இதெல்லாம் நாம விளையாட்டுலயும் கூட ஏகாதசி அப்படிங்கிற போது அது என்ன ஏகாதசி அன்னைக்கு ஏன் காட்டுறாங்க, எதுவுமே வெறுப்பற்ற நிலைகள் ஒளியான சுடர் கொண்டு என்றும் நிலையான சரீரம் தர்றதுன்னு ஏகாதசி. அந்த நாள் வந்து என்ன செய்யறாங்க, என் குருநாத அவர் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குதான் இந்த உடலை விட்டு ஒளியாக போறார் வெளியில. அப்பதான் எனக்கு காட்டி அந்த உணர்த்தி இந்த நிலைகள் இந்த உடலிலே எப்படி நான் ஒளியாக மாறி இது வெளியிலே செல்லுது, அது வெளியில சென்ற பின் மற்ற மனிதனுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் கவருது, அந்த கவரும் போது குருநாதருடைய உயிர் ஆத்மா அதனுடைய சுழற்சியுடைய நிலைகள் என்ன செய்யுது, தன்னை அருகாத அழைய அதனை அருகா அழக அணுகூடாதல அந்த சுழற்சி நிலைகள் கொண்டு விலகுது. ஆக இந்த உடலை விட்டு சென்ற பின் நம் உடல் என்ன செய்யுது, விஷத்தை மலமாக மாற்றிட்டு வெளியில போகுது, விஷத்தை கழிச்சிட்டு நல்ல உடலா மாத்தி நமக்குள் கெட்டதை நாம் நீக்கக்கூடிய எண்ணத்தின் நிலைகளை நாம சிருஷ்டிக்கும் தன்மை கொடுத்த இந்த மனித உடல்ல அதை தர்றதுக்கு. அப்புறம் அவர் என்ன செய்தாரு, என்னை துண்டு தான் இங்க கட்டிட்டு இருந்தார், டிச்சியில தான் போய் படுத்திருப்பார். ஏதாவது டிச்சியில படுத்திருப்பார், ஏதாவது நல்ல வேசி எடுத்து கொடுத்து குளிர்காலம் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் கிழிச்சு கையிலையும் காலையும் கட்டிட்டு பாரு, எவனோ கிழிச்சிட்டு போயிட்டான் அப்படின்பாரு. எவனோ கிழிச்சிட்டு போயிட்டான், நான் சாமி இப்படி சொல்லுங்க, கிழிச்சிட்டு போயிட்டான், நான் என்ன பண்றது, நான் படுத்திருந்தே கிழிச்சிட்டு போயிட்டான். ஆக அவர் அசூசியை பற்றி அவர் நினைக்கல, இந்த உடலுக்குள் எடுக்கக்கூடிய மெய் ஒளியை பற்றி தான் சிந்தித்தார். அவர் நான் பைத்தியத்தன்மார் காமிக்கும் போதுனா, யோ இவர்கிட்ட பெரிய தொல்லையா இருக்கு, சிக்கிக்கிட்டேன்னு இருக்கு. அவர் சொல்ல செய்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த உடலை விட்டு போன ஒரு பாடு, நான் எதை எதையெல்லாம் என்னன்னு இந்த உணர்வின் அலைகள் இங்கே கவர்ந்திருக்க போகும்போது பழி பழின்னு தள்ளிட்டு இது போகுது. அப்படி போனாலும் இந்த பூமியின் பிடிப்பு அலைகளில் இந்த உயிராத்மா என்ன செய்துப்பார், அதற்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, இந்த உயிராத்மாவே இங்க இருந்தாலும் அன்னைக்கு ஞானிகளும் மகரிஷிகளும் எந்தெந்த நிலைகளில் செயல்பட்டாங்க, அந்த செயல்பட்ட பின் இந்த ஆத்மா வெளியே போனாலும் தன் நிலைகள் கொண்டு வராது தடுத்தாலும் இந்த உணர்வுக்கு ஒத்த விழுது இந்த பூமியிலிருந்து உண்டி தள்ளணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றாலும் சாதாரண மனித நிலத்தில் வர்றாங்க. ஆக அவனுக்குள் இருக்கக்கூடிய இருளான துன்பத்தை நீக்கிவிட்டு உடலுக்குள் மகிழ்ச்சி ஊட்டி அவங்கிட்ட வரக்கூடிய மூச்சையே நல்லதை எனக்குள் அவங்க உடலுக்குள் சேர்த்து கஷ்டப்பட்டு பச்சலையும் விஷமும் விஷம் கொண்ட சில நிலைகளெல்லாம் எடுத்து விட்டு ஒருத்தர் துன்பப்படுறான்னா அந்த துன்பத்துக்குள்ளுக்கு இந்த உணர்வு இவன் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு அவன் சந்தோஷப்படணும். அன்னைக்கு காசு வாங்கல ஒன்னும் வாங்கல, ஒருத்தன் துன்பப்படுறான்னு உடனே நிச்சயம் அவனுக்கு நிவாரணமாகி அந்த துன்பமான உணர்வுகளை பூரா நீக்கிட்டு மெய்வழியின் சுடராக அவனுக்குள் மகிழ்ச்சியான எண்ணங்களை தோற்றுவிக்கும் உணர்வின் தன்னை மறந்து கொடுத்து நோயை நீக்கி சந்தோஷம் அவரு நல்லது செய்தாரு அப்படின்னு அந்த எண்ணத்தை இயங்க வச்சு அதை ரசிச்சு தனக்குள் எடுத்தது பண்ண. இங்கே நான் பாசத்தால எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் எனக்குள் வேதனை இங்க வருது, அசுரத்தன்மா கிடைக்கட்டும் அப்படின்னு எண்ணி இந்த உணர்வுகள் இவனுக்குள் அந்த அது ஆகிய அதே முரட்டுத்தனமான நிலைகளுக்குண்டு அங்கு சிக்கி அடிபடுகின்றான். ஆனால் ஞானியோ இவனுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தின் தன்மையை நீக்கி மகிழ்ச்சியூட்டும் உணர்வின் தன்மை அவனுக்குள் விளைவச்சு அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி அந்த உணர்வின் நிலையாக தனக்குள் வளர்த்துக்கொண்டான். ஆக விஷத்தை தனக்குள் இயங்காத வண்ணம் தனக்குள் அடக்கி நின்று மற்ற விஷங்கள் இவனுக்குள் ஒடுங்க வேண்டும். சூரியன் எப்படி ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் என்று விஷம் இருக்கும்போது வான வீதியிலே தான் அதனுடைய சக்தியின் துணை கொண்டுதான் சூரியன் சுழற்சி வட்டம், அதை துணை கொண்டுதான் விண்ணிலே உலகத்தை அந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் தன்மை வருகின்றது. இதை போன்றுதான் அந்த ஆதிசேஷனான நிலை கொண்ட அந்த விஷமான சத்துதான் சூரியிலிருந்து வெளிக்கதிர்களாக ஒளி அதாவது வெப்பக்காந்தங்களாக வரும்போது அதை கவர்ந்து நம்ம பூமியின் ஈர்ப்பு அலைக்குள் வரும்போது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தான் கவர்ந்து கொள்ளுகின்றது. நீங்க நல்லது நினைத்தாலும் பேசிய உணர்வுகள் அங்கே இருக்கும், கெட்டதை பேசினாலும் அது அந்த காந்த அலைகள் தனக்குள் கவர்ந்திருக்கும். ஆனால் வெப்பகாந்தம் தனக்குள் கவர்ந்து கலந்து கொண்டாலும் என் உடலுக்குள் உயிரிலே பட்டு பிரிந்த பின் இந்த உணர்வின் வெளியே விஷத்தின் துணை கொண்டுதான் வேகமாக பலரச் செய்து எனக்குள் அதை இயக்கி காட்டும். விஷம் இல்லை என்றால் இயக்க முடியாது. விஷம் குறைவா இருக்கக்கூடிய நிலையில மந்தமா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது. ஆக அத்தகைய விஷம் வந்தாலும் இந்த உடலின் தன்மையை விஷத்தை மலமாக மாற்றிவிட்டு தன் உணர்வின் ஆற்றல் பெற்ற இந்த சக்தியின் தன்மையை அன்று குருநாதர் காட்டும்போது இந்த உடலுக்குள் நின்று இந்த உயிராத்மா வெளியிலே சென்ற பின் இது எவ்வாறு எதன் நிலைகள் கொண்டு என்ன செய்கின்றேன், ஆனால் நான் உடல் இருக்கும்போது எதை செய்தேன், உடலை விட்டு அகன்ற பின் அதில் வளர்த்துக்கொண்ட உணர்வின் இயக்கங்கள் எப்படி, இந்த உணர்வின் தன்மை அவர் காட்டி அந்த உண்மைதான் உங்களுக்குள்ளும் நீங்களும் பெற முடியும் என்ற இந்த உணர்வின் நிலையை உங்களுக்குள் செல்களாக பதிவிச்சிருக்கும். எனது குருநாதன் இதை போன்ற மெய்வொழியின் தன்மையை இயக்க எப்படி அது ஒன்றுடன் ஒன்று இணைந்து இந்த உணர்வின் இயக்கமாக மாறி மனிதன் வரை வந்தது, மனிதன் இன்று அவன் ஒளியின் சரீரமாக பெற்று இன்று சப்தரிஷி சிருஷ்டிக்கும் தன்மை விண்ணிலிருந்து பேரண்டத்திலிருந்து எத்தகைய விஷம் வந்தாலும் அதனை தனக்குள் ஒளியாக மாற்றி உணர்வின் தன்மையை மகிழ்ச்சியாக நின்று அங்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமது சாஸ்திர விதிகள் சொல்லுகின்றது அம்மி மிதித்து அருந்ததியை பார் என்று கல்யாணம், இருமணமும் திருமணமும் கல்யாண நேரத்தில் சொல்லி காட்டிருந்த சாஸ்திரத்துக்கு நீ பாரு. எதுக்கு பார்க்க சொல்றாங்க, ஏன் பார்க்க சொல்றாங்க அப்படின்னு தெரியாது. ஆக இது கணவனும் மனைவியும் அது ஒன்று சேர்த்த அந்த உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்துக்கொண்டதை அது உருவாக்கும் செய்யும். அதாவது கணவன் மனைவி என்பதை இன்று உயிர் கணவனாகின்றது தான் எடுத்துக்கொண்ட இந்த சக்தி, அந்த சக்தியின் தன்மைதான் நமக்குள் அது மனைவி ஆகின்றது. ஏனென்றால் எந்த சக்தியின் தன்மை கொண்டு இந்த உயிர் ஒரு தாவர என சத்தை தனக்குள் எடுத்து இந்த உணவின் தத்தை அணு திசுக்களாக மாறுது. இந்த சத்துக்குள் இருந்த இந்த உயிரின் துடிப்பு அந்த உணர்வின் மலமாகித்தான் அதனின் நிலைகள் உடல் பெறுகின்றது. அதை போல இன்று கணவன் மனைவியுடைய நிலைகளும் நாம் கடந்த கால ஞானிகள் சொன்ன இந்த முறைப்படி இருவருமே எடுத்துக்கொண்ட இந்த நிலைகள் கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த ஒற்றுமையான நிலைகள் கொண்டு அந்த மெய்வொழியை எடுத்துக்கொண்டால் அந்த இரு சக்தியுடைய நிலைகள் அதாவது பெண்பாளுடைய அமில சக்திகள் ஜாஸ்தி என்று விஞ்ஞான முறைப்படி இன்று அமெரிக்காவில ஆண்கள் என்ன செய்யறாங்க, பெண்கள் குழந்தைகள் பெற்றாலும் அதே சமயம் ஆண்களுக்கு பால் கொடுக்கும் தரணை ஆனா இன்ஜெக்ஷன் மூலியமாக பால் கொடுக்கும் தரணை கொடுக்கிறாங்க. இது விஞ்ஞானம். அதே போல இன்று அன்று மெய்ஞானிகள் இந்த உணர்வின் சக்தி ஏனென்றால் அந்த பெண்பாளுடைய உணர்வுகள் மற்றதை கவர்ந்து இந்த உருமாற்றம் ஆற்றல் பெற்ற அந்த சக்தி அவங்களிடம் உண்டு. ஆக ஒரு தாவர இனத்துக்குள் அந்த சக்தியின் தொடர்க்குள் ஒரு உணர்வின் சக்தியை தனக்குள் பெருக்கும் நிலை வருகிறது. இதை போலதான் இந்த உடலுக்குள் அது சேர்த்துக் கொண்ட இந்த நிலைகள் கொண்டு ஒரு உடலாக அந்த உணர்வின் தன்மையாக இது சிவசக்தியாக உடல் பெறுகின்றது. இதை போல இந்த சிவசக்தி நிலைகள் கொண்டு பெண்பாலுடைய நிலைகளே ஒரு உடலா இருந்தாலும் ஆண்பாலுடைய நிலைகள் உடல் வேறா இருந்தாலும் இந்த எண்ணத்தின் நிலைகள் கொண்டு ரெண்டும் ஒன்று போல இணைக்க செய்யும் போது அந்த இணைப்பின் தன்மையை அந்த உடலாக மாற்றின. இதற்குத்தான் சாவித்திரி கதைகளை எழுதுகின்றார். ஒன்றுவத்த நிலைகள் கொண்டு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து தன் எண்ணத்தின் தன்மை கொண்டு விண்ணின் ஆற்றல் சப்த ரிஷிகளின் அருள்ஒளி பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொண்டு அதே உணவின் தன்மையை மனைவிக்கும் பெற வேண்டும் என்று மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்று இந்த இருவருமே ஒன்று சேர்த்த உணர்வின் தன்மை அந்த எண்ணத்தை தனக்குள் எடுத்து வளர்க்கப்படும் போது அந்த மெய்வெளியை காணும் நிலையும் இங்கே வருகின்றது. உதாரணமாக இன்று சாதாரண ஒரு மனிதனுக்கு துன்பப்படுகிறான் என்று நாம் வேதனைப்படுவோர் உள்ள நிலைகள்ல அந்த வேதனையை செவிகொண்டு நாம் கேட்டு இந்த உணர்வின் தன்மை நாம் வளர்த்து அந்த பாசத்துடன் அவருக்கு உதவி செய்யும் போது அந்த நோய்வாய்ப்பட்டு அதிகமாக முதிர்ந்து அவர் இறந்த பின் அவருக்கு உதவி செய்தவர் இறந்தவுடன் இவ்வளவு காலம் உதவி செய்தனே இப்படி ஆத்மா பிரிந்து விட்டதே என்று இயங்கும் போது இவர் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை இவர்தான் உதவி செய்தார் என்று உணர் கொண்டு அந்த உயிராத்மா கடைசியில் அந்த நினைவு வந்து வெளியில வரும்போது இந்த உயிராத்மா இங்கே வந்து விடுகின்றது. ஆக வெளியில வந்தவுடனே இவர் உடலுக்குள் வந்துடுது. உதவி யார் செய்தாரோ அவர் உடலுக்குள் வந்து இந்த உணர்வை அது இயக்கி விடுது.